Lord, praise the Lord. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் திருப்பாடுகளின் வெள்ளி, புனித வெள்ளி, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் அவருடைய இறப்பையும் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு, நள்ளிரவு 12:30 மணி வரைக்குமே இங்கே பயங்கர கூட்டம். திருப்பலிக்கு வந்த கூட்டத்தை விட அதுக்கப்புறம் அந்த கூட்டம் அதிகம். எல்லா ஆலயங்களிலுமே, சாதாரணமாக திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலுமே இந்த வழிபாடு, பெரிய வியாழனுடைய திருப்பலி நிறைவுற்ற பிறகு எல்லா மக்களும் ஆலயம் ஆலயமாக சென்று ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்க தான் போனீங்களா இல்லை எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்களா இல்லை? வெயில் ஓவர் அடிக்குது, போனால் கொஞ்சம் மோர் கிடைக்கும், ஓசியில் மோர் கொஞ்சம் குடிச்சிட்டு வரலாம். காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. என்ன, கடவுளுடைய பிரசன்னம் எல்லா இடத்துலையும் ஒரே பிரசன்னம்தான். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையும் போய் கண்டிப்பாக போய் ஜெபிக்கிறோம், நல்லது. ஒரு ஆராதனைக்கு ஒரு உகந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. அமைதியில் போய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை சாவுக்காக எத்தனை பேர் இன்றைக்கி கண்ணீர் வடித்தீர்கள்? எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிங்க? வருத்தப்பட்டீர்கள்? என்னங்க, நான் நிறைய எதிர்பார்த்தேங்க. ஒரு சில பேர் கண்ணீர் வடித்திருப்பீர்கள், வருத்தப்பட்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவோட சிலுவை சாவுக்காக வருத்தப்பட்டிருங்களா, இல்லை உங்கள் வேதனையை நினச்சி வருத்தப்பட்டீங்களா? கடவுளே, ஏன் என் வாழ்க்கை எப்படி கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதை நினைத்து வருத்தப்பட்டீர்கள்? எதுக்காகவோ வருத்தப்பட்டோம் சாமி, அப்படிதானே, எதுக்காக வருத்தப்பட்டோம். 2017 செப்டம்பர் 5 மாலை கௌரி லங்கேஷ்கர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அலுவலகத்தில் வேலையை முடிச்சுட்டு சரியாக 7 போல் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைகிறார். நுழையும் முன்பாக அங்கே முகம் தெரியாத மனிதர் ஒருவர் கையில் துப்பாக்கி ஏந்தி அவரை 4 சுடுகிறார். அதில் 3 குண்டுகள் அவர் உடலில் பாய்கிறது. கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், என்ன பாவம் செஞ்சார் அவரை அவ்வளோ கொடூரமாக அந்த பெண்மணியை கொலை செய்வதற்கு? சமூகத்தில் நடந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார், தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார். சமயத்தை வைத்து அரசியல் நடத்தியவர்களுக்கு எதிராக பேசினார். அவர்களுடைய அடக்குமுறையை கண்டித்தார். ஜாதியின் அடிப்படையில் மக்கள் வேறுபடுத்தப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு எதிராக பேசினார். கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து கடந்த 1992 இன்று வரை கிட்டத்தட்ட 48 பத்திரிகையாளர்கள், சமூக போராளிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. இன்னைக்கு சமூகத்தில் யார் அநீதிக்கு எதிராக பேசினாலும் அதுதான், உண்மையாக இருந்தால், நன்மை செய்தால் உனக்கான தீர்ப்பு அதுதான், நீ கொலை செய்யப்படுவாய். பேசக்கூடாது, இங்கே சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதியை பற்றி நீ பேசக்கூடாது. மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், ஓரங்கட்டப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள், நீ பேசினா உனக்கு சாவுதான். இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா சமூகத்திலுமே இருக்கிறது. 2012 பெண் குழந்தைகளுடைய கல்வி மறுக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு சிறிய பெண்மணி, ஒரு படிக்கிற புள்ள, மலாலா கேள்விப்பட்டிருப்பீங்க, பெண் குழந்தைகளுடைய படிப்பிற்காக தன்னுடைய குரலை கொடுத்தார். ஸ்கூலுக்கு போகிற வழியில் தாலிபான் தீவிரவாதிகளால் சுடப்பட்டு கடவுளுடைய அருளால் அவர் பிழைத்து கொண்டார். நீங்கள் ஆம்னிவேன் பார்த்துருக்குறீங்களா? ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போகணும்ல, பார்த்துருக்குறீங்களா? அதை பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்களா? யாராவது பயப்படுவீங்களா? ஆனால் இலங்கையில் ஈழத் தமிழர்கள் அந்த வேனை பார்த்தா பயப்படுவாங்க. அதுவும் வெள்ளை கலரில் வேன். 2005 வரைக்குமே, ராஜபக்சனுடைய ஆட்சி காலகட்டத்தில், யாராவது ஈழத்தமிழர்களுடைய சார்பாக பேசினால், எந்த பத்திரிகைக்காரங்களாவது இல்லை யாராவது சமூக போராளி அவர்கள் சார்பாக பேசினால், இல்லை அந்த அரசை கண்டித்து ஏதாவது எழுதுனா அங்கே வெள்ளை வேன் வந்து நிற்கும், காணா போயிடுவாங்க. எங்கே போனாங்க, எதுக்கு போனாங்க தெரியாது. பல ஈழத்தமிழர்கள் அப்படி கடத்தப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியாது. இது எல்லா சமூகத்திலுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். இந்த ஆதிக்க சமூகத்தினர், ஆதிக்க சமூகத்தினர் மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கும் பொழுது நீ குரல் கொடுத்தால் உனக்கும் அதுதான் முடிவாக இருக்கும், நீ கொல்லப்படுவாய். ஆக அந்த களத்தில் இறங்க போற எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் நாம என்னைக்காவது ஒரு நாள் கொல்லப்பட போகிறோம் என்று சொல்லி. அது கடவுளுக்கும் தெரிந்திருந்தது, கடவுள் அனுப்பிய தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்திருந்தது. நாம களத்தில் இறங்க போகிறோம், இந்த ஆதிக்க சமூகத்திற்கு எதிராக பேச போகிறோம், ரோமியர்களுக்கு எதிராக பேச போகிறோம், பரிசேயர்களுக்கு எதிராக பேச போகிறோம். நமக்கும் இந்த சாவு நம்மை வந்து சேரும் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய சாவுக்கு மூன்று காரணங்களை அவங்க வந்து குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க. நீங்க விவிலியத்தில் படிச்சுங்க அப்படின்னு சொன்னா, இவர் தன்னையே இறைமகன் என்று சொல்லிக்கொள்கிறார், தன்னையே இறைமகன் என்று சொல்லிக்கொள்கிறார். இரண்டாவது காரணம், இவர் சீசருக்கு வரி செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் உண்மையா? அவர் அப்படியா சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? சீசருக்குரியத சீசர்கிட்ட கொடுங்கப்பா, கடவுளுக்குரியத கடவுள்கிட்ட கொடு. அவர் என்னைக்காவது நான் தான் இறைமகன் இறைமகன் சொல்லிக்கிட்டாரா? அடுத்தவங்க அவரை பத்தி சொன்னாங்க, அடுத்தவங்க அவரை பத்தி சொன்னாங்க. மூன்றாவதாக இவர் மெசியா, மெசியா நான் தான் அரசன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி மூன்று காரணங்களை, குற்றச்சாட்டுகளை தலைமைக்குருக்கள் அங்கே எடுத்து வைப்பதாக பார்க்கிறோம். ஆனால் அதுதான் உண்மையான காரணமா அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தால் அது கண்டிப்பாக அது வந்து வெளிப்படையாக சொல்லப்பட்ட காரணமாகத்தான் இருக்க முடியும். அவர்கள் இயேசுவை பார்த்து பயந்தார்கள், இயேசுவை பார்த்து பயந்தார்கள். அன்று அந்த ஆதிக்க சமூகத்தினருக்கு எதிராக, ரோமை ஆட்சிக்கு எதிராக பலர் இந்த மக்களுக்கு விடுதலையை தர வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய போராடியவர்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை நினைத்து அங்கங்க குழுக்களாக தனி மனிதர்களாக நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அது போல அன்றும் பல பேர் போராட வந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரையும் அவர்கள் ஒடுக்கினார்கள், அவர்களை அழித்தார்கள், இருந்த இடம் இல்லாமல் ஆக்கினார்கள். ஆனால் அவர்களை பார்த்துலாம் அவங்க பயப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்த்து அவர்கள் ஏன் பயப்பட வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும்? ஏனென்றால் அவர்களிலிருந்து இயேசு கிறிஸ்து மாறுபட்டு சிந்தித்தார், அவருடைய அணுகுமுறை மாறுபட்டு இருந்தது. அவர் அந்த மக்களிடமிருந்து இருந்த அக அடிமைத்தனத்தை போக்க அவர்களிடம் இறை வார்த்தைகளை அள்ளித்தளித்தார். இன்னைக்கு ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அக புற அடிமைத்தனத்தை விட அக அடிமைத்தனம் என்பது ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. புற அடிமைத்தனத்தில் கூட நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனால் அக அடிமைத்தனத்தில் நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் உணராமல் நிறைய நேரங்களில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடியது அக அடிமைத்தனம். நாம் அடிமையாக இருக்கிறோம், யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பல விஷயங்களுக்கு நம்மை அடிமையாக்கி இருக்கிறார்கள், மூட நம்பிக்கைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். சமயத்தின் பேரில், அரசியல் பேரில் வந்து நாம் மூடர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் அகடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், 1990s 2000 அந்த காலகட்டங்களில் இந்தியாவில் அதிகமான உலக அழகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பிரபஞ்ச அழகிகள் எல்லாருக்கும் தெரியும், ஐஸ்வர்யாவிலிருந்து எல்லாம் வந்து உடனே ஒரு கிண்டலுக்கு சொல்லுவாங்களே, நீ என்ன பெரிய ஐஸ்வர்யாயா அப்படின்னு கேட்பாங்கள்ல. 90s அதிகமாக உலக அழகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சமீப காலத்தில் நீங்கள் கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா, யாராவது இந்தியாவிலிருந்து உலக அழகியாக பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லி? கண்டிப்பாக இருக்காது. ஏன் 90s அவங்க அதிகமாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடமுமே இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த இந்த கார்பரேட் கம்பெனிஸ், காஸ்மெட்டிக் திங்ஸ், முக அலங்கார அந்த பொருட்களை எல்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும்? உலக அழகியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஐஸ்வர்யா ராய் அப்படி முகத்தை போட்ட உடனே ஏழை நாளில் நீங்கள் கருப்பாக இருந்து இப்படி பொலி பொலிவுன்னு ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓடி போய் நாம் என்ன பண்ணுறோம், வாங்க போகிறோம். 10 வருடம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னுமே தேவையில்லை, நீங்கள் எல்லாம் வாங்குறீங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க உங்களுடைய மேக்கப் திங்ஸ் மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு. அக அடிமைத்தனம். இன்னைக்கு ஊடகம் நாம் என்ன நினைக்கணும், நாம் எதை நம்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதோ அதை நம்ப வைக்கிறது, அதை நம்ப வைக்கிறது. திரும்ப 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 ஒரு சேனலில் வந்து ஒரு விஷயத்தை போடும்போது நீங்கள் அதை நம்புறீங்களா இல்லையா, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? இன்று அப்படிப்பட்ட அக அடிமைத்தனத்தில் நாம் சிக்கி தவிக்கிறோம். அப்படியாகத்தான் யூத மகக்களும் அக அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. சமயத்தினுடைய பெயரால் அவர்கள் மூட நம்பிக்கைகளுக்குள்ளே கிடக்கிறாங்க. அந்த மூட நம்பிக்கைகளை கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள், இவங்க. நீங்கள் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிகார பாவ பரிகார நாள் அப்படின்னு சொல்லி யூதர்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், நீ நிறைய பாவம் செய்கிற, அந்த பாவத்தை என்ன பண்ணணும்னா நீ பரிகாரம் செய்யணும். அந்த பாவத்திற்கு எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், எருசலேம் ஆலயத்தில் ஒரு ஆடு வாங்கி அந்த ஆட்டில் உன்னுடைய பாவத்தில எல்லாம் வச்சு அந்த ஆட்டை பழியிட்டேன்னா என்ன ஆயிரும், உன்னுடைய பாவங்கள் போயிடும். ஏழைகள் எல்லாம் புறாக்கள் வாங்கினாங்க. அங்கே ஆலயத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், அது தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நாணயத்தை வச்சு அதை வாங்க முடியாது. அங்கே போய் கோயிலில் ஒரு நாணயம் இருக்குது, அதை மாற்றணும், அதுக்கு கமிஷன் இருக்குது, திருப்பி இதை வாங்கணும், அப்படி பல கொள்ளைகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பாவ அறிக்கை பாவ பரிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வருஷத்துக்கு தான் செல்லும். ஏன்னா ஒரே அடி அதை போச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி வருமானம் வராது பார்த்தீங்களா. அதனால் திருப்பி அடுத்த ஆண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பாவ பரிகாரத்தை செஞ்சாகணும். இயேசு கிறிஸ்து கண்டித்தார். விபச்சாரத்தில் இப்போ பிடிப்பட்ட பெண் என்ன பண்ணுறாங்க, ஓடி வர்றாங்க. இதுவே மற்ற ஒரு போராளிகளாக இருந்திருந்தால் ரெண்டு விதத்தில் நடந்திருக்கலாம். ஒன்று ஓடி இருப்பாங்க, வேணாம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீ அடிச்சு கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். இல்லை உண்மையான களத்தில் போராடக்கூடிய ஒருத்தவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, நீ வாமா பின்னாடி, ஹீரோனா என்ன பண்ணியிருப்பாங்க, நீ வாமா பின்னாடி நான் பார்த்துக்கிறேன் உடனே அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தால் என்ன இருக்கும், முத கல் யார் மேலே விழுந்திருக்கும், இயேசு மேலே விழுந்திருக்கும், அவரை அடித்து கொண்டுபிட்டு அந்த பெண்ணையும் கொண்டிருப்பாங்க. ஆனால் சற்றும் எதிர்பார்க்காமல் இயேசு ஏதோ பண்ணுறாரு பாருங்க. என்ன பண்ணாரு, உங்களில் யார் பாவம் செய்தீர்களோ அவங்க முதக்கல்ல தூக்கி அடிங்கப்பா, எல்லாம் போயிட்டாங்க. என்ன சிந்தித்து பார்த்தார்கள், மக்களுடைய மனசை மாற்றினார், அவங்கள்ட்ட இருந்து அக அடிமைத்தனத்தை மாற்றுறாரு, விழிப்புணர்வை கொண்டு வர்றார். இதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது, இதுதான் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. ஆஹா, இவனை விட்டா இவன் நம்மளை ஒழிச்சிருவான், இப்போ இவன் என்ன பண்ணணும், நாம் கொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கொன்றார்கள். இது ஒரு அரசியல் சமய படுகொலையாக பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் நாம கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சமூகத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தெரியும் நம்ம என்னைக்காவது சாக போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னைக்குன்னு தெரியாது, எப்படிப்பட்ட சாபம் தெரியாது. ஆனா ஒரு கொடூரமான ஒரு விஷயம், வருந்ததக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நாம என்னைக்கு கொல்லப்பட போகிறோம், எப்படி கொல்லப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவை இங்கே வந்து நம்ம முழுமையான மனிதனாக பார்க்க வேண்டும். புனித பவுல் சொல்றது போல, பாவத்தை தவிர அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல இருந்தார், நம்மை போல இருந்தார். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இதுக்காக தான் வந்தார். அவர் சிலுவை சாவை ஏற்க வேண்டும், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும், நமக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கெத்செமனி தோட்டத்தில் போயிட்டு அவர் உள்ளம் கலங்கியவராக, உள்ளம் கலங்கி அழுகிறார், இரத்த வியர்வை சிந்துகிறார். அது கொஞ்சம் ஓவராக இருக்குது, ரத்த யாராவது இரத்த வியர்வை சிந்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு கேள்வி வரும், அப்படி தானே ஒரு சில பேருக்கு கேள்வி வரும். இது உண்மையா சும்மா உருவப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மருத்துவ அறிவியல் சொல்கிறது, அப்படி ஒரு நோய் இருக்கான், அப்படி ஒரு ரொம்ப ரேர் கேஸ், அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெமடிட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அந்த இரத்த உயர் உண்மையிலேயே நம்முடைய முகத்திலிருந்தும் நம்முடைய கழுத்திலிருந்து என்ன அப்படின்னா நம்முடைய வியர் வந்து ரத்தமாகவே சிந்துமா. அது எப்போ சிந்தப்படும் அப்படின்னு சொன்னால், அதிகமாக நம்ம பயப்படும்போது, அதிகமாக பயப்படும்போது, ஆன்சைட்டி இருக்கும்போது, ஃபியர் இருக்கும்போது நம்ம உடம்புலேருந்து இரத்த வியர்வை சிந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப ரேர் இருக்குது, ரொம்ப ரேர் கேஸ். அது இயேசுவுக்கு நடந்திருக்கிறது. ஏன் இயேசு பயப்படணும், ஏன் இயேசு பயப்படணும், சாதாரண மனிதனாக சிலுவை சாவி அங்கே இருக்க போகிறாரு. ரெண்டே விஷயம், அவருக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட சிலுவை சாவை சந்திக்க போகிறோம், எப்படிப்பட்ட கொடூரமான சாவு, கொடூரமான சாவை சந்திக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் சிலுவை சாவு அப்படிங்கிறது உரோமையர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அங்கே ஆணியில் அடிச்சிருவாங்க, ஆணியில் அடித்து தொங்க விட்டுருவாங்க, உடனே உயிர் போகாது, உடனே உயிர் போகாது, பறவைகள்லாம் வந்து கொத்தும், விரட்டக்கூட முடியாது. ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், ஒரு வாரமாக அதிலே கடந்து சாவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அறியப்பட்ட பொழுது கல்வர்களை உடனே கொன்றதுக்கான காரணம், அங்கே வந்து பாஸ்கா விழா வருக சமீபத்தில் வர இருந்ததுனால அவங்க உடனே வந்து அன்றையே அவர்களை காலிலே முடித்துக் கொள்வதாக பார்க்கிறோம். ஆனால் கொடூரமான ஒரு சாவு, அது சாவை கண்டு ஒரு சாதாரண மனிதனாக பயப்படுகிறார். ரெண்டாவது விஷயம், ஏன் அவர் அந்த அளவுக்கு பயந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், கடவுள் அவரோடு அங்கு இருக்க போவதில்லை. அதனால தான் அவர் பாருங்க, லூக்கா நற்செய்தி 22:42 தந்தையே இந்த துன்ப கிண்ணத்தை உமக்கு விருப்பமானால் என்னிடமிருந்து அகற்றும், ஆனால் எனது விருப்பப்படி அல்ல உனது விருப்பப்படியே அப்படின்னு சொல்றார். அவருக்கு தெரியும் தான் திருமுழுக்கு பெறும் பொழுது இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தன் என்று சொன்ன கடவுள், தான் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும் போது தன்னோடு இருந்த ஒவ்வொரு முறையும் அவர் கைகளை உயர்த்தி வேண்டின, கடவுளே இதில் எனக்காக நீ செய்யும் அப்படின்னு சொன்னார். கடவுள் செய்தார். தாபோர் மலையில உருமாறும் பொழுது கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை கொடுப்பதாக பார்க்கிறோம். ஆனால் நல்ல விவிலியத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கெஸ்தமணி தோட்டத்திலிருந்து அவர் கடைசியில் சிலுவையில் சாகிற வரைக்கும் கடவுள் வரவே மாட்டார், கடவுள் வரவே மாட்டார். அதான் என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தே. கடவுள் நம்மோடு இந்த நேரத்தில் இருக்க போவது கிடையாது அப்படிங்கிற பயம், அந்த சிலுவை சாவை அவர் எண்ணி பார்த்து அவரிடம் இருந்த பயம் அவரை இரத்த வியர்வை சிந்த வைத்தது. இயேசு கிறிஸ்து ரெண்டு விதமான வேதனைகளை அங்கே சந்தித்தார். நாம் எல்லோருமே வாழ்க்கையில் சந்திக்கிறோம். ஒன்று உடல் வேதனை, உடல் வேதனை. இரண்டாவது உள்ள வேதனை. நம்ம எல்லாருக்குமே இருக்கா இல்லை, உடல் வேதனையும் நம்மளை வருத்துகிறது, உள்ள வேதனையும் நம்மை அதிகமாக வருத்தி கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனாக சிலுவை சாவை ஏற்கப் போகிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கு உடல் வேதனை இருந்தது. எப்படிப்பட்ட வேதனை? அவர் வந்து சாதாரணமாக சிலுவையில் மட்டும் அறையலை, அவரே 39 முறை அவருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, சாட்டையடி கொடுக்குறார்கள். நிறைய நேரம் நாம் வந்து இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தது, பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர். அது வந்தப்புறம் தெரியும் எந்த அளவுக்கு அந்த சாட்டையடி வந்து எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் என்று சொல்லி. அதுக்கு முன்னாடி ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏறு பிளாத் என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், முதல்ல அவரை வந்து அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாது. அதனால் அவரை அடித்து ஒரு சாட்டையடி கொடுத்து தண்டனை கொடுத்து அவர் அனுப்பிட்டு அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவர் விடாமல் சிலுவை சாவி இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறார். அதனால் முதல்ல அவர் அடிக்கப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார். அத்தனை சாட்டையடிகளை வாங்குறாரு, முள்முடியை தலையில் வைக்கிறாங்க, குத்துது. அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட பிளாத்தினுடைய அந்த இடத்துலருந்து அவர் கல்வாரிக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அந்த சிலுவையை சுமந்து செல்கிறார். அந்த சிலுவை எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொன்னால், அந்த குறுக்க வரும் பார்த்தீங்களா, அந்த குறுக்க வரக்கூடிய அந்த சிலுவையினுடைய எடை என்பது 32-42 கிலோ இருக்குமா. அந்த வேர்டிக்கலாக வர அந்த சிலுவையினுடைய அந்த பகுதி கிட்டத்தட்ட 136 கிலோ இருக்குமா. அவர் முழுமையான சிலுவையை சுமந்திருந்தாலும் சரி, இல்லை அந்த குறுக்கில் வர அந்த பகுதியை சுமந்திருந்தாலும் சரி, அவ்வளோ அடி வாங்கி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அந்த பாரமான சிலுவையை சுமந்து செல்கிறார். கல்வாரிக்கு போன பிறகு அந்த ஆணியுடைய அளவு எவ்வளோ, 7 இன்ச் இருக்குமா, 7 இன்ச். அது கரெக்டாக அந்த இடத்துல வச்சு, ஏன்னா சிலுவையிலிருந்து உடல் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக அறைகிறார்கள். அவர் எப்படி இருந்தது அவருடைய முகம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் எஸ்ஐயா அவருடைய அந்த வாசகத்தில் நம்ம படித்தோன்னா அவர் தெரியும், மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறு அந்த அளவுக்கு அவரது தோற்றம் பெரிதும் உரு குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, அவர் முகத்தை பார்த்த உடனே மற்றவங்க எல்லாம் தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிற அளவுக்கு அவர் முகம் எப்படி இருந்ததா, கொடூரமாக உரு குலைந்து இருந்ததா. ஆக அப்படிப்பட்ட ஒரு உடல் வேதனையை அவர் அங்கே சந்திப்பதை நாம் பார்க்குறோம். இரண்டாவது அவருடைய உள்ள வேதனை பாருங்க, அதுதான் ரொம்ப கொடூரமாக அந்த சிலுவை சாவில் இருந்ததாக நாம் பார்க்குறோம். உள்ள வேதனையில் அவர் என்ன, முத அவர் கெஸ்தமணி தோட்டத்தில் பிடிக்க வரும்பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்வார், ஏன் கல்வர்களை பிடிக்க வருவது போல என்னை பிடிக்க வருகிறீர்கள். நான் இங்கே தானே இருந்தேன். நம்ம எதை வேணாலும் தாங்கிக்குவோம் பார்த்துங்க, ஆனால் நம்ம மேலே யாராவது வீண் பழி சுமத்தும் பொழுது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏதாவது ஒரு மனிதன் தெரியாமல் தவறு செஞ்சுட்டு சிறைச்சாலை போயிட்டு வீடு வந்த அப்புறம் அவனை நம்ம எப்படிலாம் பார்ப்போம், நீ கொலகாரன் தானே, அவன் நான் திருந்தி வாழன்னு நினைச்சாலும் விடுவோமா. தெரியாமல் நம்ம தவறு செய்யும் பொழுது நம்ம இந்த உலகம், இந்த சமூகம் நம்ம பார்க்குற பார்வை நமக்கு நம்ம எந்த அளவுக்கு காயப்படுத்துகிறது. நம்ம ஒரு தப்புமே செய்யாமல் நம்ம மேலே யாராவது வீண் பழி சுமத்தும் போது நாம் ஒரு நல்ல எண்ணத்தில் ஏதாவது பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க பார்க்குறவங்க தவறாக அதை நினைத்து கொண்டு நம்ம தப்பாக நினைக்கும் போது அது நமக்கு எவ்வளோ வேதனையை கொடுக்கும். அதுபோல தான் கல்வர்களை பிடிக்க, திருடனை பிடிக்கிறது போல் என்னை பிடிக்க வரீங்களே, அது அவருக்கு உள்ள வேதனையை கொடுத்ததாக பார்க்குறோம். ரெண்டாவது சீடர்கள் விட்டு ஓடினார்கள். அவருக்கும் அவங்க கூடவே படுத்து அவங்க கூடவே இருந்து மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லாத பல விஷயங்களை அவங்களுக்கு மட்டும் சொன்னார், சிலருக்கு ஓமைகள் அவர்களுக்கு விளக்கி சொன்னார், அவர்களுக்கு ஆற்றலையும் சக்தியும் கொடுத்தார். நீங்களும் போய் இதே போல நச்சிதை பறைசாற்றுங்கள், பேய்களை ஓட்டுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களாக, உயிருக்கு உயிரான நண்பர்களாக 12 பேர் அவர் கூடவே சுத்தினாங்க. அவர்களும் அவர்களை விட்டு ஓடினார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க குடும்பத்தில் யாருக்காவது உங்களையே நீங்க தியாகம் செஞ்சு அவங்க மேல அவங்களுக்காக அவ்வளோ விஷயங்களை நீங்க பண்ணி கடைசி அவங்க உங்களுக்கு எதிராகவே திரும்பும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், இல்லை ஆபத்து காலத்தில் உங்களை விட்டு ஓடும் பொழுது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஓடும்போது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவருக்கு உள்ள வேதனையை கொடுத்தது சீடர்கள் விட்டு ஓடியது. அடுத்து மக்கள் கூட்டம் புறக்கணித்தார்கள். இங்கே பாருங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் எருசலேமுக்குள் நுழையும் பொழுது தன்னுடைய மேலுடைகளெல்லாம் விட்டு கீழே விட்டு அவர் வாங்க வா, ஒளிவேலைகளை பிடித்து ஓசானா அப்படின்னு சொல்லி பாடி அரசரே வா 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 அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, மக்கள் கூட்டம் அவரை வரவேற்றது. அதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அறிந்திருக்கவில்லை, அவர் எருசலேமுக்குள்ள நுழைஞ்சு அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், பட் நிறையா மேஜிக்லாம் பண்ணுறாரு, கண்கள்லாம் குணமாக்குறாரு, கால்லாம் கையாலெல்லாம் சரி பண்ணுறாரு, இவர் கண்டிப்பாக இந்த பரிசேறு சதிசேறு ரோமேயர்களை கண்டிப்பாக வந்து வாலேந்தி கொலை செஞ்சிருவார், நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற எண்ணத்தோடு ரொம்ப ஆசையாக அவரை வரவேற்பதை நான் பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் புரியலை, ஏன்னா அரசர்கள்லாம் குதிரையில் தான் வருவாங்க, கழுதியில் ஏறி வராரு என்றாலும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கும். இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், ஆனால் இவர் சிலுவை சாவை ஏற்க போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால் ஏற்றுக்க முடியல, ஓடி சென்றார்கள், புறக்கணித்தார்கள். எவ்வளோ செஞ்சார் அவர்களுக்கு, அவர்களுடைய பதிகளை போக்கினார், அவர்களுடைய நோய்களை போக்கினார், அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். இருந்தாலும் அந்த மக்கள் புறக்கணித்தார்கள். அது மட்டும் இல்லைங்க, கூட்டத்தில் அவர் சொல்ல ஒழிக ஒழிகன்னு சொல்லி அவருக்கு எதிராக பேசினார்கள், சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவருக்கு எதிராக பேசினார்கள். அது அவருடைய உள்ளத்தை கலங்க செய்தது. அடுத்த பாருங்க, இயேசு கிறிஸ்துவ எள்ளி நகையாடினார்கள். அவருடைய இந்த கெசப்பனை தோட்டத்திலிருந்து அவரை கூட்டிட்டு வந்த உடனே மொதல் அவர் அவரை பண்ண என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லூக்கா நற்செய்தியில் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், 22:63 அதான் முதல் முறை அவரை எள்ளி நகையாடுகிறார். எப்படி நகையாடுறாருன்னா, அவர் முகத்தில் வந்து முகமூடியை போட்டாங்க, மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு குத்திட்டு, நீ சொல்லு இப்போ யார் குத்துனதுன்னு சொல்லு, இப்போ யார் குத்துனதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ணுறாங்க, ஏளனப்படுத்துகிறார்கள். அடுத்து தலைமை குரு இல்லத்தில் அங்கே விசாரணை நடக்கிறது, அங்கேயும் ஏளனப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் பிளாத்துகிட்ட கொண்டு போகிறாங்க, பிளாத்து என்னுடைய ஏரியாவில் வரலப்பா, நான் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் முதல் ஏரோதிட்ட கொண்டு போங்க, அவன் கலிலேயன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்புகிறாரு. அங்கே போனோடனே அவன் ஆர்வமாக காத்துட்ருக்கான். அங்கே பாருங்கள், அவன் சிரிப்புலேயே ஒரு கேலித்தனம் தெரிகிறது. அந்த வார்த்தை அங்கே விவிலியத்தில் சொல்லப்படுகிறார், கேலி செய்தார்கள் அவனை, என்னன்னா இங்கே வா எனக்கு அருளடையாமல் சொல்லி மேஜிக் செய், நீ எதுனா இது அதை செஞ்சியா இதை செஞ்சியா நான் கேள்விப்பட்டேன், ஏன்னா முன்னாடி செய் அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்து எதுவும் பேசல, அமைதியாக இருக்கிறார். அங்கேயும் அவர் ஏளனப்படுத்தப்படுகிறார், கேலி செய்யப்படுகிறார். திருப்பி கூட்டிகிட்டு வராங்க, திருப்பி கூட்டிகிட்டு வந்து அவரை முள்முடி சூட்டி ஏளனப்படுத்துகிறார்கள், அவரை அவமானப்படுத்துகிறார்கள். சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், கூட இருக்கக்கூடிய ஒரு கல்வன் சொல்கிறான், ஏய் நீ வந்து யூதனின் அரசன் தானடா, நீ உன்னையும் விடுவிச்சுக்கோ என்னையும் விடுவிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்டில் போனவங்க அந்த சிலுவை அந்த பக்கத்தில் போனவங்களாம் சொல்கிறாங்க, நீ யூதன் அரசன் தானே, அப்படின்னா ப்ரூஃப் பண்ண, இறங்கி வா, சிலுவை விட்டு இறங்கி வா. ஏளனப்படுத்தினார்கள், அவருடைய உள்ளம் கலங்கிற்று, உள்ள வேதனைப்பட்டார். அதுவும் அந்த உடல் வேதனையும் உள்ள வேதனையும் அவருக்கு மிகப்பெரிய அந்த சிலுவை சாவை கொடுத்ததாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு வேதனையும் பட்டு சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உயிரை கொடுத்தது எதற்காக, இந்த சிலுவை சாவு எதற்காக, எதற்காக இந்த சிலுவை சாவு, ஏன் இந்த சிலுவை சாவு? ஏனென்றால் கடவுள் நம்மீது கொண்டிருந்த அன்பு, ஏனென்றால் கடவுள் அமீர்ந்து கொண்டிருந்த அன்புதான். யோவான் நற்செய்தி 3:16 பார்க்கிறோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டிருந்தார். அவர் நம்ம அப்பாங்க, பிள்ளைகளை விட்டுருவாரா, அந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு, நான் இன்னைக்கு உனக்கு அன்பு செஞ்சேனா நீ எனக்கு திருப்பி அன்பு செய்வ, அப்படிப்பட்ட அன்பா? இல்லை. நான் இன்னைக்கு உனக்கு நன்மை செஞ்சேனா நீ நாளைக்கு எனக்கு நன்மை செய்வ? இல்லை. இன்னைக்கு நான் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சேன், நாளைக்கு வயசான காலத்தில் என்னை பார்த்துக்கும், அப்படிப்பட்ட அன்பா? இல்லை. இல்லை, இவன் ஏன் ஜாதி அதனால் அன்பு செய்கிறேன், இவன் என்னுடைய இனம் அதனால் அன்பு செய்கிறேன், இவன் என் வீட்டு பக்கத்துக்கு வீட்டுக்காரர் அதனால் நான் அன்பு செய்கிறேன், அது நடக்காது. எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம், யார் அன்பு செய்யறோம்ல? இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரணத்திற்காக அன்பு இல்லை. ஆனால் அவர் கொண்டிருந்த அன்பு பேர் அன்புங்க. அவரை மறுதளித்தாலும் புறக்கணித்தாலும் அவருக்கு எதிராக பாவம் செய்தாலும், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடவுளே என்னை விட்டு, நீ வேணாம் என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கினா செஞ்சோமா இல்லை, செஞ்சோமா, செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அன்றும் செய்தார்கள், இஸ்ரேல் மக்கள் செய்தார்கள். அவர்களுக்காக அவர் எவ்வளோ செஞ்சிருக்கான்னு தெரியும். இருந்தாலும் அவர்கள் அவர் பத்து கட்டில் முதல் கட்டில் என்ன, உனக்கு சர்வேசனாய கர்த்தா நான் ஒருத்தர் தான், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் வேறு தெய்வத்தை தேடி ஓடினாங்களா இல்லையா? கொலை செய்யாதுனாரு, செஞ்சாங்க. பிற தாரத்தை விரும்பாதனா விரும்பினாங்க, பிற பொருளை விரும்பாதனா விரும்பினாங்க, எல்லாம் செய்தார்கள். இருந்தாலும் எத்தனை முறை தவறு செய்தாலும் எத்தனை முறை நீ பாவம் செய்தாலும், நீ என்னுடைய மக்கள், நான் உன் கடவுளாக இருப்பேன், நீ என்னுடைய மக்களாயிருப்பாய், நீ ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை, நான் உனக்காக வருவேன். நீ மனம் திரும்பி வரும்பொழுது என்னுடைய இரு கரங்களை விரித்து அரவணைத்து என் அன்பு பிள்ளையே என்று சொல்லி கட்டி அணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரன்பிற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய உயிரை விட்டார். நம்ம ஆயருடைய அந்த ஊமையில பாக்குறோம், ஒருத்தன் 100 ஆடு வைத்திருக்கிறான், 100 ஆடு வைத்திருக்கிறான், 1 ஆடு தொலைந்து போகிறது, 99 ஆடையும் விட்டுட்டு அந்த 1 ஆடுக்காக போகிறார். நம்ம ஒவ்வொருத்தருமே கடவுளுக்கு முக்கியம், நம்ம ஒவ்வொருத்தருமே கடவுளுடைய பிள்ளைகள், நம்ம ஒருத்தர் கூட தவறாக போகக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய ஆசையாக இருக்கிறது. நாம் கடவுளிடம் இருந்து வந்திருக்கிறோம், திரும்பி கடவுளிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய பாவ வாழ்க்கை அதை தடை செய்கிறது. அதை மீட்டெடுக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த சிலுவை சாவு நமக்கு எதை கொண்டு வந்தது? எதை கொண்டு வந்தது? நீங்கள் திருப்பி நீங்கள் முதல் வாசகத்தில் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். நம்முடைய குற்றங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? காயமடைகிறார். நம்முடைய தீச்செயல்களுக்காக அவர் நையப்பிடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். யாருக்காக? நம்முடைய தீச்செயல்களுக்காக. நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய தீச்செயல்களுக்காக நொறுக்கப்படுகிறார். நாம் நிறைவை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று நிறைவுள்ளவர்களாக நிலையான மீட்பை பெற வேண்டும் என்று அவர் தண்டிக்கப்படுகிறார். அவர் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ரொம்ப முக்கியம், அவர் காயங்களால் நாம் குணமடைகிறோம். எதுக்குங்க சிலுவை சாவு? அவர் காயங்களால் நாம் குணமடைகிறோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் காயப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? உடல் வேதனையாலும் உள்ள வேதனையாலும் நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? அந்த காயத்திற்கு மிகச்சிறந்த மருந்து இயேசு சிந்தி அந்த ரத்தம். பென்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வெளிவந்தது, சில பேர் பார்த்துருக்கலாம். அது வந்து இயேசுக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு பென்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருடைய ஒரு ஸ்டோரி. அந்த கதையில் அவர் வந்து யூத சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிரபு அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெரிய மனிதர். அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அந்த படத்தில் வந்துட்டு இருக்கும். ஒரு பக்கத்து இயேசு கிறிஸ்துவை வந்து காமிக்க மாட்டாங்க, ஆனால் அவருடைய துன்பங்கள், அவருடைய ப்ரீச்சிங்கு, அவருடைய அதுக்கப்புறம் சிலுவை சாவு, இதெல்லாம் அந்த இன்னொரு பக்கம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அந்த பென்கர் வந்து அவர் மேலே வீண்பழி சுமத்துவார்கள், குற்றம் சுமத்துவார்கள். அவருடைய தாய்க்கும் சகோதரிகளுக்கும் தொழுநோய் வந்துடும். வீட்டிலேருந்து அங்கே யூத சமூகத்தை தொழுநோய் வந்தால் அவங்க வந்து நார்மலான சமூகத்தில் வாழ முடியாது, தெருக்கள் இருக்க முடியாது. அவர்களுக்கு தனி தெருக்கள், குகைக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுக்குவாங்க. அப்போது குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருப்பாங்க, பென்கர் அவங்கள தேடி ஓடுவார். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை சாவு அங்கே நடந்துகிட்டு இருக்கும். இயேசுக்கு அவருடைய உடம்பு எல்லாம் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கும், உருகுலைந்து இருப்பார். மழை பெய்யும், அந்த மழை தண்ணியில் அவருடைய ரத்தம் கலந்து அந்த தெருக்களில் ஓடும். அப்போ பெண்கள் அங்கே நிற்பார், அவருடைய தாய், அவருடைய சகோதரிகள் அங்கே நிற்பாங்க, ஒளிந்து கொண்டு இருப்பார்கள். தண்ணி ஓடும் முன்னாடி, அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் கலந்து அந்த தண்ணி ஓடும். அப்போ ஒரு மரக்கிளை உடைந்து தண்ணியில் விழ, தண்ணி அவர்கள் மீது தெளிக்கும் பொழுது, அவர்கள் மீது படும் பொழுது அவர்கள் குணமடைவார்கள், குணமடைவதை உணர்வார்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அந்த ரத்தம் உங்களையும் குணப்படுத்தும். உங்களுடைய உள்ள வேதனையும் உங்கள் உடல் வேதனையும் கண்டிப்பாக அந்த ரத்தம் குணப்படுத்தும். நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த சிலுவை சாவி உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த அர்த்தத்தோடு இந்த புனித வெளியை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோமா? இன்றையாவது உணர்ந்திருக்கிறோமா? எப்ப நம்ம மேல விழுகுதோ இல்லையா, நம்ம முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க அந்த ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்க, தண்ணீர் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்க, அதை எடுத்து உங்களுடைய உள்ளங்களில், உங்கள் உடலில் தேய்த்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய உடலும் குணமடையும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். உண்மையான கிறிஸ்தவர்களாக இருங்கள், அன்பு செய்யுங்கள், இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், மற்றவர்களை மன்னியுங்கள். அவர்தான் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி. நேற்று கூட நம்ம வாசம் வாசித்தோம், நீங்கள் என்னை வந்து போதகன்னு சொல்கிறீங்க, ஆசிரியன்னு சொல்கிறீங்க, போதகரும் ஆசிரியமாகிய நானே இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணும்? நீனும் செய்யணும். நானே உனக்கு இது சிறந்த முன்மாதிரியை காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் சொன்னது போல வாழுங்கள். இறை வார்த்தையை உங்களுடைய வாழ்வாக மாற்றுங்கள். அந்த ரத்தம் உங்கள் மேலும் தெளிக்கும், நீங்களும் குணமடைவீர்கள்.
அன்புக்குரியவர்களே.